ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ
உங்க பிரச்சனையை சொல்லுங்க தீர்வையை உடனே கேளுங்க வெளியே வந்து குரல் கொடுங்க
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
ரத்னமணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வளமர இருக்குது. அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கலந்துக்கிட்டு விவசாயத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். நாங்கள் அரசம்பாளையம்ல இருக்க அமிர்தா வேளாண் கல்லூரியில் பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4th year படிக்கிறோம். இப்ப நாங்க ராவே, அதாவது ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வெவ்வேறு வில்லேஜஸ்க்கு போய் சர்வே எடுத்தோம். நாங்க அங்கே இருக்க விவசாயிகளே மீட் பண்ணி அவங்க எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்லியும் கொடுத்தோம். அப்ப விவசாயிகள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பற்றி சொன்னாங்க. அது என்னென்ன, அப்புறம் நாங்க அவங்க கிட்ட சொன்ன சொல்யூஷன்ஸ் பற்றியும் இன்னைக்கு எங்க சொல்லலாம்னு இருக்கோம். என்னோட பேரு தேவிகா, நான் அரசம்பாளையத்துல வந்திருக்கேன்.
என்னோட பேரு காவ்யா, நான் வடசித்தூர்ல இருந்து வந்திருக்கேன்.
என் பேரு காவ்யா, நான் பொட்டாண்டிபுரம்ல இருந்து வந்திருக்கேன். இப்ப நம்ம தேவிகா சொன்ன மாதிரி நாங்க வந்து 8 குரூப்பா வந்து டிவைட் ஆகியிருக்கோம். அதுல வந்து நாங்க 3 ஊர்ல இருந்து நாங்க 3 பேரும் வந்திருக்கோம். அந்த ஊர்ல இருந்து விவசாயிகள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அதிகமா என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாங்க என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நாங்க கொடுத்தோம். எல்லா விவசாயிகளும் முதலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கும் இந்த நாங்க சொல்றது உதவியா இருக்கும்ன்றதுல வந்து நாங்க இதை பத்தி சொல்ல வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல பிரச்சனைகள் பல உருவத்துல இருக்குங்க. பாதி இயற்கையால வருதுன்னா மீதி பாதி மனிதர்களால உருவாக்கப்பட்டது. எந்த பிரச்சனை எப்ப வருதுன்னு நம்மளால முன்னாடி கணிக்கவும் முடியாது, அதுக்கான தீர்வை உடனே காணவும் முடியாது. அதனால விவசாயிகள் பரவலா சந்திக்கிற பிரச்சனையையும் அதுக்கான தீர்வையையும் பத்தி இப்ப பாக்கலாம்.
நாங்க வடசித்தூர்ல இருக்க விவசாயிகளை சர்வே எடுத்ததுல அவங்க சொன்ன மெயின் பிரச்சனை வந்து தண்ணி பற்றாக்குறைங்க. முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை வளர்த்தா தண்ணீர், பிள்ளையை வளர்த்தா கண்ணீர் அப்படின்னு. அதாவது இளநீர் எல்லாரோட தாகத்தையும் போக்கும்னு. ஆனா இந்த தென்னம்பிள்ளைய அதிகமா அவங்க நட்டாங்கங்க. ஆனா இப்போ அந்த தென்னையை வளர்க்கவே தண்ணி இல்லாம இருக்காங்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா மழையின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கனால இந்த மானாவாரி விவசாயம் பண்றவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க தண்ணி பிரச்சனையால. இதுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ண சொல்யூஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மழை நீரை சேகரிக்கிறதுங்க. அதாவது நம்ம 2 முக்கியமான வேலை இந்த மழை நீரை சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலத்தோட மேல ஓடுற நீரை ஃபியூச்சர் யூஸ்க்காக நம்ம சேமிக்கிறது. இது வந்து ஒரு ஓல்டாங்க பாரம்பரியமாக அவங்க பயன்படுத்துற முறை தாங்க. இந்த நிலத்தடி தொட்டிகள், இந்த குட்டைகள், தடுப்பணைகள் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வாட்டரை அவங்க சேவ் பண்ணலாம். செகண்டா பாத்தீங்க அப்படின்னா நிலத்தடி நீர், அதாவது கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம், அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குழிகள் இருக்குல்ல, அதை வந்து தாழ்வான பகுதியில ஒரு 2 மீட்டர் அளவு அகலமும் ஒரு 3 மீட்டர் ஆழமும் உள்ள குழிய அவங்க தோண்டுவாங்க. தோண்டிட்டு அதுல குட்டி குட்டி கற்களை வச்சு அதை சுற்றி அடியில மணல் நிரப்பி வச்சிருப்பாங்கங்க. அப்போ இந்த மழை வந்து அந்த இடத்துல நீரை சேமிக்கும். அப்புறம் ட்ரெஞ்சஸ், அதாவது அகலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீர் உட்செல்லும் போது மிக குறைவான ஆழத்துல இந்த வந்து நம்ம கெட்டணுங்க. இது வந்து ஒரு 1 மீட்டர் அகலமும் 1.5 மீட்டர் ஆழமும் ஒரு 20 மீட்டர் நீளமும் இருந்தா போதுங்க. அப்புறம் டக்வெல், அதாவது இந்த பழைய கிணறுகள் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இருக்கிற கிணறுகள் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல நீரை விடுவதற்கு முன்னாடி நம்ம வடிகட்டியில பாஸ் பண்ணி அப்புறம் இந்த கிணத்துல நம்ம விடணும். அது மட்டும் இல்லாம நாங்க தண்ணீரை பரிசோதனை பண்ணவும் செஞ்சோம். அங்க வந்து நாங்க எப்படி வாட்டர் சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா, பாசன நீர் சேகரிக்கும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பம்பு குழாயிலிருந்து தண்ணீர் மாதிரி எடுக்கிறது. ஒரு 30 மினிட்டுக்கு இந்த தண்ணீரை ஓபன் பண்ணி விட்டுட்டோம். அப்புறமா நீர் மாதிரியே எடுக்கணும். அது எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு அங்கேருந்து நீர் மாதிரி எடுத்தோம். நாங்கள் அங்கேருந்து எடுத்த அப்புறம் அந்த சாம்பிளில் நாங்கள் நீர் மாதிரி எடுத்த இடம், எடுத்த நாள், எடுத்த நேரம், இது எல்லாத்தையுமே லேபிள் பண்ணோம். அப்புறமா எங்கள் காலேஜில் போய் நாங்கள் லேபில் போய் டெஸ்ட் பண்ணதில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, இங்கே உள்ள உப்புத்தன்மை வந்து இந்த தண்ணீரில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, சால்ட் டாலரன்ஸாக இருக்கிறது, அதாவது இந்த உப்பு தன்மையை எதிர்கொள்கிற பயிர்களை நட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் விளைச்சல் அதிகமாகும் அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம்.
விவசாயம் பண்ணுறதுக்கு மண் ரொம்ப முக்கியம். மண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஆனால் இப்போ விவசாயிகள் நிறைய ரசாயன உரங்கள் போடுறதுனாலே மண்ணோட வளம் கம்மியாகி வருது. மண்ணுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுனாலே விவசாயிகளோட லாபத்தை அது ரொம்ப கம்மி ஆக்கிட்டு. இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னா, மண்ணோட ஈரப்பதத்தை அதிகமாக்கணும். அதிகமாக்குறதுக்காக செடிகள் வச்சு தடுப்பு மாதிரி ஆக்கணும். இந்த தடுப்புக்கு என்ன மாதிரி செடிகள் வளர்க்கலாம்னா, எலமச்சை புல்லு மற்றும் வெற்றிவள் 0.5 மீட்டர் ஸ்பேசிங்ல வளர்க்கலாம். ரெயின்ஃபெட் ஏரியாஸ், அதாவது மலை மட்டும் நம்பி விவசாயம் பண்ற இடத்துல மண் ஆழமாய் உழவணும். விவசாயிகள் வந்து மண் வள அட்டை வச்சிருந்தா அவங்களுக்கு அவங்க மண்ணோட நயம், வளம், தரம் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனாலே எந்த மாதிரி மண்ணுக்கு எந்த மாதிரி செடி நட்டா லாபம் அதிகமாக கிடைக்கும்னு பார்த்து நடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பெல்ட்டில் தென்னை விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க. நாங்கள் சர்வே எடுத்தப்ப எந்த தென்னை தோட்டத்துக்கு போனாலுமே அங்கே அவங்க சொன்ன பெரிய பிரச்சனை வந்து இந்த வெள்ளை ஈ, த சுருள் வெள்ளை ஈ. இந்த ஈ தென்னை ஓலையோட அடிப்பகுதியில் போய் அதோட சாறை அப்படியே உறிஞ்சிட்டு அங்கே வந்து முட்டையிட்டு அங்கேயே வாழுதுங்க. அது தேன் மாதிரி ஒரு திரவியமை செக்ரீட் பண்ணுறனால அது வந்து ஒரு கேப்னோடியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கருப்பு பூசான் அது வந்து தென்னை ஓலையோட மேல் பகுதியில் ஃபுல்லாக பரவி வளருது. அதனால ஒளி சேர்க்கையை வந்து தடைப்பட்டு போகுது. இதைய இயற்கையாக நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மஞ்சள் பாலித்தீன் பேக் இருக்குங்களா, அதுல ஆமணக்கு எண்ணெயை சும்மா தடவி விட்டுட்டு ஏக்கருக்கு ஒரு 10 வைக்கலாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு 6 ஃபீட் மேலே வச்சுக்கணும். அப்பதான் வந்து மேலே இருக்க அந்த தென்னை மரம் மேலே இருக்கனால அந்த ஈலாம் போய் அதுல போய் ஒட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்புறம் வந்து விளக்கு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு ஏக்கருக்கு 2 வைக்கலாம். அப்புறம் தென்னை ஓலை, அதோட அடிப்பகுதியில தண்ணியை நம்ம ரொம்ப வேகமா பீச்சறனால இந்த ஈ வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் கிரைசோபெர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இறை விழுங்கி, இதை வந்து ஏக்கருக்கு ஒரு 400 விளையிடலாம். அதை வந்து வெளியே அனுப்பும் போது இந்த இதை பண்ணுதுன்னா இது போய் ஈக்களை வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் என் கர்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணிய ஏக்கருக்கு 100 வெளியிடலாம். இதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்ஏயுல கிடைக்கும்.
இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தரமான விதைகள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அதிக பயிர் விளைச்சலுக்கு விதை அடிப்படையான ஒண்ணு. சோ உறுதி செய்யப்பட்ட தரமான விதையின் விநியோகம் விதை உற்பத்தியை போலவே ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் பயிர்களை உற்பத்தி செய்ய விதைகள் தான் மூலப்பொருளா இருக்கு. ஆனா சந்தையில தரமான விதைகள் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சப்போஸ் நல்ல தரமான விதைகள் கிடைத்தாலும் ஏழை விவசாயிகளால் அதை வாங்க முடியாத அளவுக்கு ரொம்பவே விலை ஜாஸ்தியா கொடுக்குறாங்கங்க. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன தீர்வு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை நேர்த்தி, அதாவது சீட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் சீட் பெல்லட்டிங், அதாவது விதை உருண்டையாக்குதல்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்றது அப்படின்னு நாங்கள் விவசாயிகளை கூட்டிட்டு ஒரு செயல்முறை விளக்கம் மாதிரி கொடுத்தோங்க. அதுல எப்படி சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி விதைகள் இருக்குங்க இல்லையா, அதை ஒரு பிளாஸ்டிக் தட்டில் எடுத்து ஒரு 10% மைதா கஞ்சியை விதைக்க மேலே ஊற்றணுங்க. அப்படி ஊற்றின அப்புறம் அந்த தட்டை மெதுவாக நம்ம அசைக்கும் போது மைதா பசை வந்து மொத்த விதைகளிலையும் சீராக பரவும். அப்புறமா அந்த அறுப்புத்தூள்னு ஒன்று இருக்கும், அது நம்ம சாதா மார்க்கெட்லேயே கிடைக்குங்க. அந்த அறுப்புத்தூளை இந்த விதைகளுக்கு மேலே ஈக்குவலாக நம்ம தூவி தூவி விட்டுட்டு நல்ல எல்லா விதைகளும் சேர்த்து கலக்கணும். அதுக்கப்புறமா ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும் விதைகளை நீக்கிட்டு பாக்கி இருக்க அரப்பு தூளை சல்லடை வச்சு சளிச்சு அதையும் நீக்கிடணுங்க. ஃபைனலா இந்த விதைகளை நம்ம நிழல வச்சு உலர்த்தின அப்புறம் அதோட தரம் ரொம்பவே அதிகமா காணப்படும். அதுக்கப்புறமா விதை நேர்த்தி எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடே அப்படிங்கறத நம்ம சேர்க்கணும். மண், தேங்காய் நார், சிறிதளவுக்கு இந்த ட்ரைகோடர்மா விரிடே இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு ப்ரோட்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழித்தட்டு, அதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நிரப்பணுங்க. அப்புறம் நம்ம நேர்த்தி செய்யப்பட்ட இந்த விதைகளை ப்ரோட்ரையில் இருக்க குழியில மண்ணில் சிறிதளவு ஓட்டை போட்டு இந்த விதைகளை நம்ம போடணும். விதைகளை கொக்கோ பீட் கொண்டு கவர் பண்ணிட்டு இந்த தட்டுக்களை ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வச்ச அப்புறம் அது முளைக்கும் வரை அதுக்கு மேலே நம்ம ஒரு பாலித்தீன் கவர் வச்சு மூடி வைக்கணுங்க. இப்படி நம்ம பண்றதுனால விதையோட தரமும் தரத்தையும் உயர்த்தலாம், ஈஸியா நமக்கு காசையும் சேமிக்கலாங்க அப்படின்னு நாங்க பண்ணி காட்டி அவங்களுக்கு கத்து கொடுத்தோங்க.
அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, லேபர் ஷார்டேஜ், அதாவது வேலை பாக்குறதுக்கு ஆட்கள் இப்பெல்லாம் பெருசா கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துல ஒரு சீசனுக்கு வேலை இருக்கும், ஆனா அடுத்த சீசனுக்கு வேலை பெருசா இருக்காது. அப்ப வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல நம்ம துல்லியமான விவசாயம்க்கு போகலாம். இந்த விவசாயம்ல டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். இது உழைப்பையும் நேரத்தையும் குறைச்சிட்டு நிலையான உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் காப்பாத்தும். இப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுல மேஜரா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரோன் தொழில்நுட்பம், இதுக்கு ஒரு ஸ்கீமும் இருக்கு. அது பேரு பிரதான் மந்திரி மகிளா கிசான் ட்ரோன் கேந்திரா. இதுல பாத்தீங்கன்னா பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்துறதுனால வேலை ரொம்ப சீக்கிரமா முடியுதுங்க. 5-10 பேர் பண்ற வேலையை இந்த ட்ரோன் ஒரு ஆள் பண்ணி கொடுக்குது. இப்ப வந்து 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் ஆகும். ஆனா வந்து 1 ஏக்கருக்கு இது 10 நிமிஷத்துலயே மருந்து தெளிச்சு முடிச்சிடும். அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்கன்னா, உங்க பக்கத்துல வந்து அதுவும் உங்க 1 ஏக்கர் மாதிரி நிலம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட சேர்ந்து ஒரு நாள் சொல்லி நீங்க வந்து தெளிச்சீங்கன்னா காசும் ரொம்ப கம்மியா ஆகும். அது மாதிரி நமக்கு பெருசா செலவும் ஆகாது. அதே மாதிரி மெஷின்ஸும் பயன்படுத்தலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ப மெஷினை சொந்தமாகவும் இல்ல வாடகைக்கும் எடுத்துக்கலாம்.
மேக்ஸிமம் நிறைய ஃபார்மர்ஸ் காமனா சொன்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மான் பிரச்சனை மற்றும் மயில் பிரச்சனைங்க. இது பயிர்களை ரொம்பவே சேதப்படுத்துதான். சோ அதுக்கு நாங்க டக்குன்னு சஜஸ்ட் பண்ண ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதாவது கம்மியா கரண்ட் போகிற இந்த மின்வேலி தான். ஆனா இது வைக்கிறதுக்கு காசும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்கிற காரணத்தினால, அது மட்டும் இல்லாம மயில் வந்து நம்ம தேசிய பறவை இல்லைங்களா, அதனால அதை நம்ம பாதுகாக்கிறதும் நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாவும் இருக்கிறதுனால, நம்ம ஈஸியான ஒரு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூண்டு. பூண்டு என்னன்னா, இந்த மயில்கள் வந்து பூண்டுக்கு வாசனைய விரும்புறதே இல்லைங்க. அதனால தோட்டத்துல பூண்டு நடலாம், இல்லனா இந்த பூண்டுகளை பூண்டு பற்களை அங்க இங்கேயுமா தோட்டத்துல நம்ம போடலாம். இப்படி நம்ம போடுறதுனால மயில்கள் வந்து ஸ்மெல்லுக்காக பயந்து ஓடிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு புதுசா ஒரு டெக்னிக் இருக்கு, அதாவது டிஜிட்டல் பயோ அக்வஸ்டிக் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறைந்த அதிர்வெண் ஒலிகளை கண்டறிந்து மயில்களை விரட்ட ஹெல்ப் பண்ணும். மயில்கள் பலத்த சத்தம், இந்த மின்னல் சவுண்டு, வேட்டையாடுற சத்தம் எல்லாம் கேட்டா பயந்து ஓடிடும். அது மட்டும் இல்ல, இந்த மான் பிரச்சனைக்குமே, இந்த மான் பிரச்சனைய குறைக்க பயோ அக்வஸ்டிக் மான் விரட்டி, அதாவது டியர் ஷீல்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, பயிர்கள் இந்த தோட்டத்துல எல்லாம் நம்ம போட்டோம்னா மனிதாபிமானத்தோட நம்ம மானை விரட்டலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மான் கேடயம்னு இருக்கு, அதாவது மான் டியர் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மான் மானோட சொந்த மொழி மற்றும் இயற்கை உள்ளுணர்வுகளை பயன்படுத்துதுங்க. அதனால எச்சரிக்கையான இல்ல விரோதமான மற்றும் பிராந்திய மான்களின் டிஜிட்டல் பதிவுகளை முதன்மையான பயத்தை தூண்டுவதற்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க சொன்னோங்க.
அடுத்த பிரச்சனை என்னன்னா, சண்டைப்படுத்தல் மற்றும் போக்குவரத்தப்ப ஏற்படுற சிக்கல்கள். கோல்ட் ஸ்டோரேஜ் வசதி இல்லாததுனால் விவசாயிகள் எல்லாம் அவங்களோட விளைச்சலை நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற கட்டாயத்திலே இருக்காங்க. அப்படி அவங்க விளைச்ச பொருட்களை சண்டைக்கு கொண்டு போறப்போ டிராபிக் அதிகமா இருக்கு. கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு நாங்க என்ன சொன்னோம்னா, மிடில் மேன் இல்லாம டைரக்ட் ஆய் FCL நம்ம ப்ரொடியூஸ் கொடுத்தா அவங்க அதுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தருவாங்க. இப்போவுமே விளைச்சலுக்கான விலை 1 நாள் அதிகமாகவும் 1 நாள் கம்மியாகவும் இருக்கும். அப்போ FCI விளைச்சல் கொடுத்தா நமக்கு நஷ்டம் ஆகாதுங்க.
அதுக்கப்புறமா நிறைய விவசாயிகள் நாங்க வீட்டுக்கு போனப்போ அட்லீஸ்ட் கோழிகள் 1 or 2 இருந்தாலுமே மேக்சிமம் வீட்டுல இது இருக்குங்க. ஒரு கோழி, மாடு இந்த மாதிரி இந்த கால்நடைகளை அவங்க வளர்த்துட்டு தான் வராங்க. அவங்க வீட்டு யூஸுக்காகவும் சரி, இல்லை அவங்க விற்கிறதுக்குமே இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த பசுவின் பால் உற்பத்தி அதிகமாக்கவும் கோழியின் முட்டை எடையை அதிகமாக்கவும் நாங்கள் அசோலா வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு அசோலாவை பற்றி நாங்கள் சொல்லி கொடுத்தோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோலாவை கோழி சாப்பிட்டுச்சு அப்படின்னா முட்டையோட இடை, அதோட அல்புமின், குளோபுலின் கண்டென்ட் இது எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாகும். இதனால நாங்கள் அசோலா பெட்டை ப்ரிப்பேர் பண்ணி இந்த அசோலாங்கிறது இந்த அசோலா பயிரையும் நாங்கள் அதில் போட்டு அது வளர வச்சு அதுக்கப்புறமா அதை எப்படி தீவனமாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்தோங்க.
இப்போ நம்ம விவசாயிகள் பெரும்பாலுமா சந்திக்கிற பிரச்சனையையும் அதுக்கான தீர்வையையும் பத்தி பார்த்தோம். எல்லா தொழிலையும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை விட முடியாது இல்லையா? அதுவும் விவசாயம், நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அடுத்து வரக்கூடிய சந்ததியர்களுக்கு நம்ம விவசாயத்தை சொத்தா தரணும், அதை பேணி காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. விவசாயத்துல வரக்கூடிய பிரச்சனை ஒரு சவாலா கருதி அதுல நம்ம ஜெயிப்போம். வாழ்க விவசாயம், வளர்க நம் நாடு. கடைசியா வாய்ப்பளித்த எல்லா உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நேர்களை, இதுவரை அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவிகள் வழங்கிய விவசாயத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகள் பற்றி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கின அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லபையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.